نبينا محمد صلى الله عليه وسلم وآله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وصلوا تسليما كثيرا أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். மாதந்தோறும் இடம்பெற்று வருகின்ற இந்த இஸ்லாமிய ஒன்றுகூடலுக்காக வந்திருக்கும் எனது இஸ்லாமிய உறவுகள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒன்றுகூடல் நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக இருக்கின்ற சஹாபாக்கள் வரலாறு என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நபியே, நீர் ஞாபகமூட்டுவீராக. நிச்சயமாக ஞாபகமூட்டுதல் விசுவாசிகளுக்கு பிரயோசனம் அளிக்கும். அத்தியாயம் 50 சூரா ஜாரியாத் 55 திருமறை வசனத்துக்கு நங்க. இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நாம் ஞாபகமூட்ட எடுத்துக்கொண்ட நபித்தோழர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் அதனுடைய ஆரம்ப காலகட்டம், மக்காவுடைய காலகட்டம், மதீனாவுக்கு சென்ற பின்னரான காலகட்டம் என்று மூன்றாக பிரிக்கின்ற பொழுது அதனுடைய இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைத்தளபதிகளாக இருந்தவர்களில் ஒரு நபித்தோழர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே, சிறப்பித்து கூறினார்களே, அல் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய அமானிதம் என்று சொன்ன ஒரு நபித்தோழர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிற்பாடு கிலாபத், இந்த கலீஃபாவுடைய அந்தஸ்து யாருக்கு போகும் என்ற அந்த நிலை ஏற்பட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன் அவர்கள் சிபாரிசு செய்த இரண்டு நபித்தோழர்களில் ஒரு நபித்தோழர். இவ்வாறான சிறப்புகள் பொருந்த அந்த நபித்தோழர் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு வரது. இந்த நபித்தோழர் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமன்றி இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை தனது வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாத்தினுடைய போதனைகளை தனது வாழ்க்கையிலே செயற்படுத்துவதில் மும்முரமாக இருந்தார். அல்லாஹுடைய வார்த்தையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களையும் தனது வாழ்விலே எடுத்து நடப்பதில் எந்த நேரமும் கவனமாக இருந்தார். இந்த நபித்தோழருடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது மக்காவுடைய காலத்திலே இருந்த வரலாற்று சம்பவங்களை விட மதீனாவுக்கு சென்றதன் பிற்பாடான வரலாற்று சம்பவங்கள் அதிகமாக இருக்கின்றது. பத்ருப்போர் இடம்பெறுகின்றது. இந்த பத்ருப்போரிலே கலந்து கொண்டுகிறார் இந்த நபித்தோழர். இந்த நபித்தோழருக்கு அந்த பத்ருப்போர் பெரிய ஒரு சோதனையை எதிர்கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு சோதனையை அங்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த நபித்தோழர் வந்த பத்ருக்களத்திலே அல்லாஹுடைய எதிரிகளை முன்னோக்கி போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் போர் செய்து கொண்டிருந்த அந்த இடத்திலே அவர் எங்கு சென்றாலும் அவரை நோக்கி ஒரு எதிரி வருகின்றார். ஆனால் அந்த நபித்தோழர் அந்த மனிதரை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு சென்று போர் செய்கின்றார். அங்கும் அந்த நபர் வருகிறார். அவரை அங்கு எவாய்ட் பண்ணிவிட்டு வலது பக்கம் செல்கிறார். அங்கும் அந்த நபர் வருகிறார். இவ்வாறு அவர் மத்திய பிரதேசத்துக்கு சென்றாலும் சரி, ஓரமாக சென்று அந்த பத்ருக்களத்திலே போர் செய்தாலும் சரி, அங்கும் அந்த நபர் அவரை முன்னோக்கி வருகின்றார். இறுதியாக அவரை முன்னோக்கி வந்த அந்த நபரை அல்லாஹ்வுடைய இந்த கொள்கைக்காக வேண்டி கொலை செய்து விடுகின்றார். இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் யார் என்று தெரியுமா? அவர்தான் இந்த நபிச்சோழருடைய தந்தை. வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நபிச்சோழருடைய அந்த வரலாற்றை எழுகின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தை ஏற்றதன் பிற்பாடும் தனது தந்தை ஏனைய இஸ்லாத்தை விட்டும் வேற மார்க்கத்தில் இருந்தாலும் கூட வகான பர்ரம் பிவாலிதிஹி, தனது தந்தையுடன் நல்ல முறையிலே நடக்கக்கூடியவராக இருந்தார். இயற்கையிலே தனது தந்தையுடன் இருக்கின்ற பாசம் அவரை சற்று அங்கு நலிவடைய செய்கின்றது. வேறு ஒருவர் அவரை கொல்லட்டும் என்று விட்டு பலமுறை வேறு இடங்களுக்கு செல்கின்றார். இருந்தாலும் அந்த நபர் இந்த நபித்தோழரை முன்னோக்கி வந்து வேலும் என்றால் கொல்லும் பார்ப்போம் என்ற தோரணையில் அவருக்கு முன்னால் வந்து வந்து செல்கின்றார். இறுதியாக அந்த ஈமானிய பலம், அந்த ஈமான் கொடுத்த அந்த உறுதி, அந்த நபித்தோழர் தனது தந்தையை இஸ்லாத்துக்கு ஆக வேண்டி கொலை செய்கின்றார் என்பதனை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வரந்த இந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றது மாத்திரமின்றி அந்த இஸ்லாத்திலே உறுதியாக இருந்தார். இஸ்லாத்தை ஏற்பது என்பது ஒரு விடயம், அதிலே உறுதியாக இருப்பது என்பது வேறு விடயம். இந்த ஏற்ற கொள்கையிலே உறுதியாக இருந்ததற்கு சான்றாக இந்த பதிருக்கலம் அவருக்கு சான்று பகர்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த இந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படைகளுக்கு தளபதிகளாக இருந்த தளபதிகளில் ஒருவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் என்று ஏலவே நான் குறிப்பிட்டேன். இதற்கு பல சம்பவங்கள் இருந்தாலும் கூட பிரபல்யமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என ஆசைப்படுகின்றேன். கஸ்வத்து சீஃபில் பஹர் என்று சொல்லக்கூடிய கடலோரங்களுடனான யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் ஹிஜிரி 6 அல்லது ஹிஜிரி 8 இடம்பெற்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த யுத்தம் மதீனாவுடைய எல்லை பகுதியிலே கடலோர கடலோரத்திலே இடம்பெற்ற ஒரு யுத்தம். இந்த யுத்தம் இடம்பெறாவிட்டாலும் கூட எதிரிகள் வருவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்க முன்னேற்பாடாக 300 கொண்ட படை வீரர்களை கொண்ட அந்த படையினை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் என்று சொல் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழருடைய தலைமையிலே அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த நபித்தோழர் அந்த யுத்தகலத்திற்காக இந்த 300 கொண்ட படை அணியுடன் செல்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை குறிப்பிடுகின்ற பொழுது இவ்வாறு சொல்கின்றார்கள், நாங்கள் 300 கொண்ட அந்த படை மிக நீண்டதொரு தூரம் நோக்கி நாம் படையெடுத்து செல்ல வேண்டி இருந்தது, அதற்காக வேண்டி நாம் செல்கின்றோம். இந்த பயணம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் நீண்ட தூரமாக இருந்தது. எங்களிடம் இருந்த உணவுகள் காலியாகிவிடும் என்ற ஒரு அச்சநிலை ஏற்பட்டது. அப்பொழுது அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எமது படைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தலைமை தாங்க வேண்டும் என்று பணிக்கப்பட்ட அந்த நபித்தோழர் எங்களை அழைத்து, நீங்கள் அனைவரும் கொண்டு வந்திருக்கின்ற உணவுப் பொருட்களை இங்கு கொண்டு வந்து கொட்டுங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். நாங்கள் அனைவரும் எங்களிடம் வைத்திருந்த உணவுப் பொருட்களை அங்கு கொண்டு போய் சேர்த்தோம். 2 பேரீச்சம் பழங்கள் போடுகின்ற அளவுக்கான 2 அந்த உணவுப் பொருட்கள் நிரம்பியது. அந்த நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த தளபதி இந்த உணவுப் பொருட்களுக்கான பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு பேரீச்சம்பழம் என்ற அடிப்படையில் அதனை விநியோகிக்க ஆரம்பித்தார்கள். அவ்வாறு இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை குறிப்பிடுகின்ற பொழுது அந்த தாபி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ்விடம் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கின்றார்கள், ஒரு ஈச்சம்பளம் ஒரு நாளைக்கு எவ்வாறு போதும் என்ற அந்த தோரணையில் கேள்வியினை கேட்கின்ற பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நாங்கள் அந்த ஒரு ஈச்சம்பளம் இல்லாததன் விளைவினை எப்போது கண்டோம் என்று சொன்னால், நாங்கள் அவ்வாறே சென்று கொண்டிருக்கின்றோம், எங்களிடமிருந்த ஈச்சம்பளங்கள் காலியாகிவிட்டது, உண்ணுவதற்கு எதுவும் இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் சில நாட்கள் நடந்து சென்றோம். அப்பொழுது இந்த அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு ஒரு ஈத்தம்பளம் வீதம் தந்தார்களே, அதனுடைய பெருமதியை நாம் உணர்ந்தோம் என்று அந்த நபித்தோழர் அந்த சாபியிடம் பதிலளிக்கின்றார். அவ்வாறு அந்த யுத்தகலத்திற்கே செல்கின்றார்கள். எதிரிகள் வரவில்லை, பசியின் கொடுமை அதிகரிக்கின்றது. சில அவ்வாறே நடந்து செல்கின்றார்கள். அங்கு பிரமாண்டமான ஒரு உயிரினத்தினை இவர்கள் காண்கின்றார்கள். அதன் அருகில் சென்று பார்த்த பொழுது அது ஒரு மீன், அம்பர் என்று ஹதீஸ்களிலே குறிப்பிடப்படுகின்றது. அந்த ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நாங்கள் 300 பேர் கொண்ட அந்த படையணி, நாங்கள் இந்த மீனினை அரை மாதங்களாக அங்கே வெயிட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம், எங்களில் அனைவரும் அதனை நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த மீனுடைய பிரமாண்டத்தை சொல்வதற்காக வேண்டி அந்த மீனுடைய நடுப்பகுதியிலே இருக்கின்ற அந்த முள்ளினை எடுத்து இவ்வாறு நாம் நாட்டிவிட்டு எங்களில் உயரமானவர் எங்களிடத்திலே இருந்த உயரமான ஒட்டகையில் ஏறி அந்த முள்ளுக்கு நடுவால் நடந்து செல்கின்ற பொழுது அது அதிலே படவில்லை, எந்த அளவுக்கு பிரமாண்டமான ஒரு மீன் என்று அந்த நபித்தோழர் இந்த மீனை பற்றி வர்ணிக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த மீனை சாப்பிடுகின்ற பொழுது அங்கு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, இது ஹலாலா என்று. அப்பொழுது இந்த நபித்தோழர் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்கள் இப்போது நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றோம், ஆகவே இது ஹலால் என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த பிரயாணத்தில் இருந்து வந்த பிறகு கேட்ட பொழுது, ஹாதா ரிஸ்கும் மின் அல்லாஹ், இது அல்லாஹ்விடம் இருந்து கொடுக்கப்பட்ட, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ரிஸ்க், நீங்கள் சாப்பிட்டது போல அதில் ஏதும் மிச்சம் இருந்தால் எனக்கும் கொடுங்கள், நானும் சாப்பிடுகின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த சம்பவம் எதனை எமக்கு எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த அந்த நபித்தோழர் எவ்வாறான ஒரு தலைமைத்துவ பண்பினை கொண்டிருந்தார், அந்த இக்கட்டான சூழ்நிலைகளையும் எவ்வாறு திட்டமிட்ட அடிப்படையில் இந்த உணவுகளை நாம் எமக்கு மத்தியில் சேமித்து வைப்பது என்ற அறிவினை கொண்டிருந்தார். இந்த அனைத்தையும் வைத்துத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அந்த படைக்கு தளபதியாக அனுப்புகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த இந்த நபித்தோழர் தனது வாழ்க்கையிலே எந்நேரமும் அல்லாஹுவும் அவனது தூதருடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதுடன் நம்பிக்கை நாணயத்தை தனது வாழ்க்கையின் அணிகலனாக கொண்டிருந்தார்கள். இன்றைய ஜும்மாவிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அமானிதம் பற்றி. நாம் சஹாபாக்கள் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் சில விடயங்களுக்காக, ஒரு பண்பருக்காக பிரசித்தி பெற்றிருப்பார்கள். அமானிதம் பற்றி பேசுகின்ற பொழுது அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு ஞாபகப்படுத்தாத சந்தர்ப்பம் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நஜிரானிலிருந்து கிறிஸ்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள் என்று சொன்னால், முபாஹலா, அழிவு சத்தியம் செய்வதற்காக வருகிறார்கள். நீங்களோ பாத்திலே இருக்கின்றீர்கள், நாங்கள் ஹக்கிலே இருக்கின்றோம், ஆகவே முபாஹலா செய்து கொள்வோம். முபாஹலாவுடைய வசனம் இந்த விடயத்தில் தான் இறங்குகின்றது. இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி இந்த கிறிஸ்தவர் கூட்டம் நஜிரான் பிரதேசத்தில் இருந்து வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்தடைந்த பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு தடமாற்றம் ஏற்படுகிறது. ஒருவேளை இந்த அல்லாஹுடைய தூதர் கூறுவது உண்மையாக இருந்து விடுமோ, இவ்வாறு நாம் முபாஹலாவில் ஈடுபட்டால் எமக்கு அழிவு ஏற்பட்டு விடுமோ என்று ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. இதனால் அந்த நஜிரானில் இருந்து வந்த அந்த கிறிஸ்தவ கூட்டம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த முபாஹலாவை கைவிட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு ரிக்வஸ்டினை வைக்கிறார்கள், கோரிக்கையினை கொடுக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், நீங்கள் எங்களுடன் உங்களிடைய மிகவும் நம்பிக்கையான ஒருவரை எங்களுடன் அனுப்பி வைக்க வேண்டும், எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய இந்த ஜிஸ்யாவை உங்களுக்கு கொடுத்து அனுப்புவதற்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேட்டபொழுது, அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் எம்மிடத்திலே எனது தோழர்களிடத்திலே மிகவும் நம்பிக்கையான அமீனன் வஹக்கா உண்மையும் நம்பிக்கையும் உடைய ஒருவரை நான் உங்களுடன் அனுப்பி வைப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த சபையிலே இருந்த அனைத்து சஹாபாக்களும் அந்த சிறப்புக்குரியவர் நானாக இருக்கக்கூடாதா என்ற அடிப்படையில் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கிறார்கள். இந்த பொறுப்பினை ஏற்க வேண்டும் என்பது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே, அமீனன் வஹக்கா உண்மையும் நம்பிக்கையும் உரிய ஒருவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று, இந்த சிறப்புக்குரிய பண்பினை நான் எடுத்துக் கொள்ளக்கூடாதா என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் அங்கலாக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கும் யா அபாதர், அபாதர் ரலியல்லாஹு அபு உபைதா, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, எழும்புங்கள், இவர்களுடன் நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உண்மையும் நம்பிக்கைக்கும் உரியவர் என்று அங்கு பறைசாற்றுகின்றார்கள். இந்த பொறுப்பு என்பது வெறுமனே நானும் நீங்களும் நினைக்கின்ற மாதிரி ஒரு பொறுப்பு கிடையாது. பொருளாதாரத்தை எடுத்து வருகின்ற பொழுது எவ்வளவான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், அந்த பொருளாதாரத்திலே மோசடி இடம்பெற்றுவிடக் கூடாது. இடையிலே வருகின்ற பொழுது அந்த பொருளாதாரத்திலிருந்து தனக்குரிய தேவையை நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருந்தும் கூட அவ்வளவு நம்பிக்கையும் நாணயம் உடையவராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காண்கிறார்கள். இதனால் அந்த பொறுப்புக்கு நியமிக்கின்றார்கள். வேறொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, லிகுல்லி உம்மத்தின் அமீனன், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நம்பிக்கைக்குரியவர் இருப்பார். உம்மத்தி, எனது உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் யார் என்று சொன்னால் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சிறப்பு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சிறப்பு பட்டம் பெற்ற இந்த நபித்தோழர் எவ்வாறான ஒரு பொறுப்பினையும் வரலாற்றிலே எடுத்துக்கொள்ளவில்லை. பொறுப்பு என்று சொல்கின்ற பொழுது ஆட்சி பொறுப்பு அடிப்படையில் எந்த ஒரு பொறுப்பினையுமே ஏற்கவில்லை. குறைந்தது ஒரு பிரதேசத்திற்கு கவர்னராக கூட செல்லவில்லை. அமானிதம் என்பது வெறுமனே பொறுப்புகளை எடுப்பது மாத்திரம் கிடையாது, பொறுப்புகளை எடுக்காமல் இருப்பதும் ஒரு அமானிதமாகத்தான் இருக்கிறது. தான் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டால் எந்த அடிப்படையில் அதனை நான் சரிவர செய்வேனோ என்று அந்த அமானிதத்துக்கு பயப்படுகின்றாரே, அதுவும் ஒரு அமானிதமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பிற்பாடு கிலாபத்துக்கு யாரு இந்த இஸ்லாமிய ஆட்சியை யாரு கொண்டு செல்வது என்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்பது எங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். அந்த சகீபத் பனி சாயிதா என்று சொல்லக்கூடிய மதீனா வாசிகள் ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வந்த அந்த நபித்தோழர்கள் அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். முஹாஜிரீன்கள் ஒரு பக்கம், அன்சாரிகள் ஒரு பக்கமாக அந்த இடத்திலே ஒன்று சேர்கின்றார்கள். எதற்காக என்று சொன்னால், அடுத்த கலீஃபா யார் என்று தீர்மானிக்கின்ற அந்த விடயத்திற்காக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சபையிலே தான் கருத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏலவே தயாராகி இந்த விடயங்களை பேச வேண்டும் என்று ப்ரிபரேஷன் ஆகி வருகிறார்கள். அங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள், அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச முற்படுகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை முந்திவிடுகின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதனை பேச வேண்டும் என்று ப்ரிபேர் ஆகி தயாராகி வந்தார்களோ அதை அனைத்தையும் அங்கு அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் பேசுகிறார்கள். உமர் அலி அல்லாஹன் அவர்கள் பேசினால் எவ்வாறான விளைவு அங்கு பாதகமான விளைவு ஏற்படுமோ அந்த விளைவுகளை தவிர்த்து மிகவும் நளினமாக அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் பேசினார்கள் என்று உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் அந்த பேசிய விடயத்திலே நான் ஒரு விடயத்தை வெறுக்கின்றேன், அந்த விடயம் என்னை கழுத்தை முற்படுத்தி என்னை கொலை செய்வதை நான் விரும்பினேன், அந்த விடயத்தை விட என்று உமர் அலி அல்லாஹன் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, அந்த விடயம் என்ன தெரியுமா? அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் இந்த கிலாபத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்பாடு பொருத்தமானவர் யார் என்று சொன்னால், உமர் அலி அல்லாஹன் அவர்களுடைய கையை பிடித்து உமர் இப்னு கத்தாப் அலி அல்லாஹன் அவர்கள் என்று நபி அந்த அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதன் பிற்பாடு உமர் இப்னு கத்தாப் அலி அல்லாஹன் அவர்கள் இல்லை என்று சொன்னால் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹன் அன்ஹு என்று அல்லாஹுடைய அந்த அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹன் அவருடைய கையை பிடித்து அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த விடயத்தை குறிப்பிடுகின்ற பொழுதுதான் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இதனை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அந்த விடயத்திலே சொல்லுகிறார்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் இந்த இஸ்லாமிய கிலாபத்தினுடைய ஆட்சியை யார் பொறுப்பேற்பது என்று அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் தனது நிலைப்பாட்டினை இரண்டு பேர்களை தெரிவு செய்வதாக குறிப்பிட்டார்களே, அதிலே ஒருவராக இந்த அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதருடைய மிகவும் நெருக்கமான சஹாபி அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர் அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள், அவர்கள் வெறுமனே இந்த அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹன் அவர்களுடைய சிறப்பும் அவர்களுடைய பண்பும் கொள்கையிலே அவர் கொண்டிருந்த உறுதியும் அவருடைய நம்பிக்கையும் நாணயமும் தெரியாமல் வெறுமனே ஒரு ஆட்சிக்கு பொறுப்புதாரியாக பரிந்துரை செய்திருக்கிறார்களா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இவ்வாறு ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மரணத்திற்கு பின்னர் இன்னார்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒருவரையுமே நியமிக்கவில்லை. அவ்வாறு நியமிப்பதாக இருந்திருந்தால் யாரை நியமித்திருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவ்வாறு பதிலளிக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக நியமித்திருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். சும்மமன் பின்னர் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது காலத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்திருப்பார்கள் என்று இரண்டாவதாக நியமித்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். சும்மமன் பின்னர் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். மூன்றாவதாக அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்திருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறார்கள். இவ்வாறான சிறப்புகள் இந்த அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தினையும் இந்த சமூகத்திலே அவருக்கு இருக்க வேண்டிய ஸ்டேஜையும் அதனுடைய நிலைமையையும் எடுத்து காட்டுகிறது என்பதனை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பல இந்த ஆட்சிக்காக பரிந்துரை செய்யப்பட்டாலும் கூட வரலாற்றிலே நாம் ஏலவே குறிப்பிட்டது போன்று எந்த ஒரு பிரதேசத்துக்கு கூட ஒரு கவர்னராக அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லவில்லை. இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலிருந்து அவர் மரணிக்கின்ற வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சியினுடைய பொருளாளராக இருக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு ஒரு சில காலங்கள் சென்றதன் பிற்பாடு ஒரு சில மாதங்கள் என்று குறிப்பிடலாம், ஒரு சில மாதங்களின் பிற்பாடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வளமையான பிசினஸினை வியாபாரத்தினை ஸ்டார்ட் பண்ணுவதற்காக வேண்டி தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிட்டு இந்த ஆட்சியினுடைய தலைவர் எங்கு செல்வதற்காக வெளிக்கிட்டிருக்கிறீர்கள் என்ற தோரணையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் எனது குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, எனது குடும்பத்தை பராமரிப்பதற்காக, எனது வளமையான வியாபாரத்தினை தொடர்வதற்காக செல்கிறேன் என்ற துணியில் பதிலளிக்கின்றார்கள். அப்பொழுது அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் வியாபாரத்திற்காக சென்றால் இந்த சமூகத்தினை யார் பார்ப்பது என்று அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். நீங்கள் வீடு சென்று இந்த ஆட்சியினுடைய வேலைகளை சரியான முறையில் கவனியுங்கள், நாங்கள் பைத்துல் மாலில் இருந்து உங்களை நாங்கள் கவனிக்கின்றோம் என்று பொருளாதாரத்திற்கு பொறுப்பாக இருந்த அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இவருடைய பதிலுக்கு மறு கேள்வி கேட்காமல் அவ்வாறே சென்று விடுகிறார்கள். ஏன்? சொன்னவர் அமீனுஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தில் நம்பிக்கைக்குரியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்டவர். அவருடைய வார்த்தையில் எவ்வாறான ஒரு நம்பிக்கை இருக்கின்றது என்பதை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்றது. எவ்வாறு அவர் பைத்துல் மாலில் இருந்து எமக்கு உதவுவார் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணமேனும் சிந்தித்து பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்று அந்த லேபல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீடு திரும்ப செய்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த அந்த நபித்தோழர்களுள் சகலருடைய வாழ்க்கையின் ரொட்டேஷனாக அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையும் இருந்தது என்று சொன்னால், நாம் எம்மை பார்த்து சற்று சிந்திக்க வேண்டும். எமது உள்ளங்களிலே நாம் கை வைத்து கேட்க வேண்டும். எமது ஈமானிய உணர்வு எவ்வாறு என்பது குறித்து நாம் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். எமது இஸ்லாமிய உணர்வு குறித்து நாம் சரியாகவா இருக்கின்றோம் என்பது குறித்து எமது உள்ளங்களிலே நாம் கை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். இவ்வாறு சகல விடயங்களிலேயும் நாம் எமது ஈமானை பரிசீலிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த இந்த நபித்தோழருடைய இன்னொரு சம்பவத்தை கூறி இந்த நபித்தோழர் வரலாறு என்ற நிகழ்ச்சியை முடிக்கலாம் என நினைக்கின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இந்த அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை தலைவராக, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவராக, அதே போன்று இஸ்லாத்தினை அதனுடைய அடிப்படையிலே பேணக்கூடியவராக இருந்த அதே வேளை குலஃபாக்கள் இந்த ஆட்சியாளர்கள் அவர்களின் ஆலோசகராகவும் இருந்தார்கள். இந்த ஆட்சியாளர்கள் தமது ஆட்சி குறித்து செயற்படுகின்ற பொழுது, ஏதாவது பிரச்சனை எழுகின்ற பொழுது அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாடி இதனை எவ்வாறு தீர்ப்பது, இதற்கு என்ன பதில் என்று ஆலோசனை கேட்கப்படுபவர்களாக இந்த அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். இதற்கு ஒரு சம்பவம் தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவை நோக்கி செல்வதற்காக செல்கின்றார்கள். அப்பொழுது கேள்விப்படுகின்றது, சிரியாவிலே ஒரு தொற்று நோய் ஏற்பட்டு மரணிப்பதாக. இடையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பயணத்தை அவ்வாறே நிறுத்திவிட்டு மதீனா நோக்கி திரும்புவதா அல்லது சிரியாவை நோக்கி போவதா என்ற குழப்பத்திலே அங்கு ஆலோசனை கேட்கின்றார்கள். சிலர்கள் மதீனாவை நோக்கி செல்லுவோம் என்று சொல்கிறார்கள், நாம் முன்னெடுத்து வந்த பயணத்தை தொடர்வோம் என்று சிலர்கள் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் மதீனாவை நோக்கி திரும்புவதாக. அப்பொழுது அந்த சபையிலே இருந்த அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அஃபிராரம் மின் கதரில்லாஹி யா உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அல்லாஹ்வுடைய கதிரிலிருந்து நீங்கள் விரண்டோட முயற்சிக்கிறீர்களா என்று நபி அந்த அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்க, இந்த கேள்வியால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையடைகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபு உபைதா இதனை சொல்லி இருக்க கூடாதா ரலியல்லாஹு அன்ஹு? இந்த மனிதர் இதனை சொல்லி இருக்காமல் இருக்கலாமே, இவரா இதனை சொன்னார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கலாக்கிறார்கள். வேறு யாராவது சொல்லி இருந்தால் பரவாயில்லை, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்ட இவரா இதனை சொல்ல வேண்டும் என்று நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையால் துயர்கிறார்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஹுத்பாவிலே சொல்லப்பட்டது ஆலோசனை வழங்குவது என்பதும் அமானிதங்களில் உள்ள ஒன்றுதான். அதாவது ஆலோசனை கேட்கப்படுபவர் அமானிதத்துக்குரியவர் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது உங்களிடம் ஒருவர் ஒரு ஆலோசனை கேட்கிறார் என்று சொன்னால், அந்த ஆலோசனை உமக்கு அது குறித்து தெரியுமாக இருந்தால் நீங்கள் சரியான முறையில் அது குறித்து ஆலோசனை சொல்ல வேண்டும். பெரும்பாலானவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், இதுவும் சரி அதுவும் சரி, அவருக்கு ஏற்ற மென்டலிட்டி அடிப்படையில் ஆலோசனை செய்துவிட்டு சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அதில் பிழை ஏற்பட்டால், அதில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால், நான் சொன்னால் நீங்க இப்படி செய்யணுமா, இதை நீங்க யோசிக்கப்படாதா என்று அந்த ஆலோசனைக்கு பொறுப்பே இல்லாத மாதிரி பதிலளிப்பார்கள். ஆனால் அந்த உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹன் அவர்களின் பதிலை கேட்டு, இவர் சும்மா சொல்கின்ற ஒருவர் அல்ல, வெறுமனே ஜொலிக்காக ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருத்தர் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்பிக்கைக்குரியவர் என்று போற்றப்பட்ட ஒருவர், இவர் சொன்னார் என்று உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கவலைப்படுகின்றார்கள். இந்த சம்பவம் ஆலோசனை சொல்லுவது குறித்து எமக்கு படிப்பினையாக இருக்கிறது. இந்த அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹ் அவர்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய காலத்திலே ஹிஜ்ரி 18 ஆண்டு சிரியாவிலே ஒரு யுத்தத்திற்காக செல்ல தயாராகின்றார்கள். அப்பொழுது உமர் அலி அல்லாஹர்கள் அவர்களை தடுக்கிறார்கள், நீங்கள் சிரியாவுக்கு சென்று விட்டால் இங்கு ஆலோசனை சொல்வதற்கு யார் இருக்கின்றார் என்ற அடிப்படையில், இருந்தாலும் அதனையும் மீறி அபு உபைத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹர்கள் அங்கு செல்கின்றார்கள். இவருடைய பணிவான பண்பினை பாருங்கள், ஒரு படைக்கு தளபதியாக அந்த சிரியாவை நோக்கி செல்கின்றார்கள். ஈராக்கிலிருந்து திமஷ்கை நோக்கி ஹாலித் இப்னு வலீத் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உப படை தளபதியாக ஒரு படையுடன் வருகிறார்கள். அங்கு உப படை தளபதியாக இவருக்கு உதவியாக வந்த ஹாலித் இப்னு வலீத் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக முற்படுத்துகிறார்கள், நீங்கள் தொழுவீங்கள் என்று. அப்பொழுது ஹாலித் இப்னு வலீத் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் இங்கு இருக்கின்ற பொழுது நான் எவ்வாறு அவரை முற்படுத்தி அவரை விட்டுவிட்டு தொழுவிப்பது என்று ஹாலித் இப்னு வலீத் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இங்கு இரண்டு பேரும் படைத்தளபதிகளாக இருக்கின்றார்கள், யார் தொழுவிப்பது என்பது குறித்து அங்கு ஒருத்தரை ஒருத்தர் விட்டுக் கொடுக்கின்ற பண்பினை நாம் பார்க்கின்றோம். அதே அந்த யுத்தத்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் படையினுடைய தளபதியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டம் அம்ர் இப்னு ஆஸ் தான் இந்த படைக்கு தளபதி என்று சொல்கிறார்கள். இங்காலே அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு கூட்டம் இருக்கின்றது. இவர்கள் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எமது படைக்கு தளபதி என்கிறார்கள். இவ்வாறு அங்கு பேச்சுக்கள் முற்றிச் செல்கின்றது. அப்பொழுது அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் இந்த படைக்கு தளபதியாக இருந்தாலும் இன்று எங்கள் அனைவருக்கும் அம்ர் இப்னு ஆஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் படைக்கு தளபதியாக இருப்பார்கள் என்று அங்கு விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையை காண்கின்றோம். இப்பொழுது இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு ஒரு தொற்று நோய் பரவுகிறது. அந்த தொற்று நோயினால் பல சஹாபாக்கள் மரணிக்கின்றார்கள், பல ஹாஃபில்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் மரணிக்கின்றார்கள். இந்த செய்தி மதீனாவுக்கு உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை வந்தடைகின்றது. உடனே கடிதம் எழுதுகிறார்கள் சிரியாவை நோக்கி, இவ்வாறு மரணிக்கின்ற பொழுது எமது ஆலோசகர் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டால் என்ற ஒரு அங்கலாய்ப்பிலே கடிதம் எழுதுகிறார்கள் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. உடனே மதீனாவை நோக்கி வரும்படி இந்த கடிதம் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்தடைகின்றது. மறுபதில் எழுகிறார்கள் அந்த யுத்த களத்திலே வைத்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் உங்களுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுபவன், இருந்தாலும் இங்கு நான் ஷஹாதத்தினுடைய காற்றினை நான் சுவாசிக்கிறேன், எனவே என்னால் வர முடியாது என்று மறுபதில் எழுதுகிறார்கள். உமர் அலி அல்லாஹு அவர்களை நோக்கி அந்த மறுபதில் வந்தடைகின்றது. அந்த பதிலை வாசித்த உமர் அலி அல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அப்பொழுது அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹு அவர்கள் மரணித்து விட்டார்களா என்று. அவர் மௌத்தாகவில்லை, மௌத்தவரை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று உமர் அலி அல்லாஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இந்த கடிதம் கிடைத்து ஓரிரு நாட்களில் அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹு அவர்கள் அந்த தொற்று நோயினால் பீடிக்கப்பட்டு மரணிக்கிறார்கள் என்ற செய்தி உமர் அலி அல்லாஹு அவர்களை வந்தடைகின்றது. அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் அலி அல்லாஹு அவர்கள் இந்த தொற்று நோயின் காரணமாக ஹிஜ்ரி 18 ஆண்டு வஃபாத்தடைகின்றார்கள். இந்த நபிச்சோழருடைய வரலாறு எமக்கு என்ன படிப்பினையை விட்டு செல்கின்றது? வெறுமனே நாம் மாதந்தோறும் ஒரு நபிச்சோழருடைய வரலாறை கேட்டுவிட்டு செல்வது என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கிடையாது. இந்த வரலாறு எமிழத்திலே ஏதாவது ஒரு துளி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக இருக்கிறது. அதுதான் இந்த வரலாற்று சஹாபாக்கள் வரலாறு என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்று நாம் வாழ்கின்ற இந்த 21 நூற்றாண்டு இன்டர்நெட் யுகம், மொபைல்கள், அதே போன்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு எமக்கு மிகவும் பெரியதொரு படிப்பினையை விட்டு செல்கின்றது. அதுதான் ஹுத்பாவிலே குறிப்பிட்டது போன்று அமானிதம் என்ற அந்த பண்பினை எமக்கு விட்டு செல்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இதா புய்யத்தில் அமானா ஃபந்ததிரு ஸஆ, இந்த அமானிதம் மோசடி செய்யப்படுகின்ற இந்த அமானிதம் கணக்கெடுக்கப்படாத ஒரு நிலைமையை நீங்கள் கண்டால் மறுமையை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே. இன்று இந்த அமானிதம் எந்த அளவு பேணப்படுகிறது என்பது குறித்து கேள்வியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆசிரியர் மாணவர்கள், அதே போன்று பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி என சகல விடயங்களிலும் அமானிதம் பேணப்பட வேண்டும். மொபைல் போன்களிலே ரெக்கார்டர்களை வைத்துக்கொண்டு அவர் எதை பேசினாலும் அதனை ரெக்கார்ட் பண்ணுவதும், இதனை பப்ளிசிட்டியாக மீடியாக்களிலே பலம் பெற விடுவதும், அவர் அதிலே ஏதாவது ஒரு தவறு விட்டால் அதனை பகிரங்கமாக இன்டர்நெட்டிலே போட்டு அவரை மானபங்கப்படுத்துவதும், இவ்வாறான நிலை இன்று இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எமக்கு அமானிதம் என்ற அந்த பெரியதொரு பாடத்தினை எமக்கு விட்டு செல்கின்றது. இந்த சஹாபியினுடைய வரலாற்றை கட்ட நாம் எம்முடைய வாழ்க்கையிலே அமானிதம் என்ற இந்த பண்பினை குறைந்தது சில விடயங்களிலாவது கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு முயற்சிக்கின்ற பொழுது அதற்கான வழியினை அல்லாஹு தஆலா எமக்கு திறந்து தருவான். அவ்வாறு முயற்சிக்கின்ற உள்ளங்களாக எமது உள்ளங்களை அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா எம்முடைய எண்ணங்களை சரியான எண்ணங்களாக அல்லாஹு தஆலா மாற்ற வேண்டும். அமானியத்தை பேடி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.